விரோதமாய் பேசினால் நாளடைவில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கை முறையை தனிமைப்படுத்தி விடுவோம். தே பிகம் அலோன், அலூஃப், எப்படி போய்விடுவார்கள். அந்த நிலையிலும் நம்முடைய மனதில் வெளிவருகிற முதல் எண்ணம் என்ன தெரியுமா, சான்ஸ் கிடைச்சா அவனை என்ன செய்யலாம், போட்டு தள்ளலாம். காரணம் என்னவென்று சொன்னால், இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் உள்ளத்தில் தீமையான எண்ணங்கள் உருவாகிறது. ஆனால் பெரிய மாணவர்களே, இதற்கு நேர் எதிர்மறையாக நன்மையை நம்முடைய உள்ளத்தில் உருவாக்க முடியும். வி கேன் கிரியேட் த குட்னஸ் ஆர் ஆண்டவர் விரும்புகின்ற, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நன்மையின் தன்மை நமக்குள் உருவாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம செய்கிற எல்லா காரியமுமே தீமையாகத்தான் முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில் இருந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்ய முடியும் என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சுருக்கமாக இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் நாம் வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் முடியும். முதலாவது நாம் வாசிக்க கேட்ட 1 சாமுவேல் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஜஸ்ட் டர்ன் டு 1 சாமுவேல் சாப்டர் 24. இந்த வேத வசனத்தில் ஒரு 2 பேருடைய வாழ்க்கையை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2 பேர் யார் என்று சொன்னால், ஒன்று சவுல், இன்னொருவர் அங்கே தாவீது. இந்த 2 பேர் வாழ்க்கை அங்கே கொஞ்சம் அதிகமாக சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நடந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். லெட் மீ கிவ் எ பிரீஃப் பேக்ரவுண்ட் வாட் ஹட் ஹேப்பன். இங்கே சவுல் ராஜாவாக இருக்கிறார், பெலிஸ்தியரை எதிர்த்து பின்தொடர்ந்து யுத்தம் பண்ண போகிறார். ஹி இஸ் ஆன் த வே டு கோ அண்ட் கால் வார் வித் பெலிஸ்டியன்ஸ். அந்த பாதையில் போகும் பொழுது தாவீது அருகில் எங்கோ ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கிறார் என்கிற செய்தி சவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. சவுல் அதை கேட்டவுடன் அவர் யுத்தம் போகிற பிரயாணத்தை விட்டுவிட்டு தாவீதை கொன்று போட வேண்டும் என்று திட்டமிட்டு கொலை செய்ய தன் ஜனங்களோடு கூட அவர் போகிறார். வாசியுங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 24:2. அப்பொழுது சவுல் பாருங்கள், இப்ப சவுல் என்ன செய்தான், தன்னுடைய யுத்த வீரர்கள் 3000 பேரை சேர்த்துக் கொண்டு அவன் அங்கே தாவீதை தேடப் போகிறான். இவன் எதற்கு ஆரம்பித்தான் தெரியுமா பிரயாணம், முதல் வசனம் வாசியுங்கள். பாருங்க, அவனுடைய பிரயாணம் எங்கே, இவனை பின்தொடர்ந்து போகிற ஒரு பயணம். ஆனால் இப்பொழுது தாவீது இருக்கிற செய்தி கேட்டவுடன் அவன் திட்டம் கொஞ்சம் மாறி விடுகிறது. நேர ஊருக்கு போயிருக்கலாம், நேர அடுத்த வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த ஊர் பட்டணம் வழியாக வரும் பொழுது இங்கே தாவீது இருக்கிறார் என்று சொன்னவுடன் அவனை கொல்ல திட்டமிடுகிறான். இப்போ என்ன நடந்த தெரியுமா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர்கள் அங்கே தாவீதை தேடி போகிறார்கள். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளாகவே சவுலும் வருகிறார். ஆனால் அந்த குகையில் தாவீதை சவுலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சவுல் அந்த குகையில் அயர்ந்த நித்திரையாக இருக்கிறார். அந்த நித்திரையின் நேரத்தில் தாவீது சவுலுக்கு என்ன செய்தார் என்பதில்தான், ஒரு தீமைக்கு ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது காரியம், ஒரு மனிதனை தேவனுடைய கண்களின் வழியாக பார்க்க பழகினோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்யும் பொழுது கூட நம்மால் நன்மை செய்ய முடியும். When we look at other people in God's eye, கர்த்தருடைய பார்வையில் பார்க்க பழகும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். பாருங்க, தாவீது இடத்தில் காணப்பட்ட 3 காரியங்களை அங்கே பட்டியலிடுகிறார். 5வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். சவுளுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரலை அவன் அறுத்து கொண்டு வருகிறான். பக்கத்திலேயே தாவீதின் அங்கே சவுளுடைய தலைமாட்டிலே ஒரு குத்தூசி இருக்கிறது, அதை எடுத்து அவனை குத்தி போட்டு இருக்கலாம். அவன் அந்த வேலை செய்யவில்லை. ஒரு சின்ன ஆடையை பீத்து கொண்டு வருகிறான். என்ன சொல்ல விரும்புகிறான் என்று சொன்னால், நான் உனக்கு அருகில் வந்தேன் என்பதற்கு ஒரு அடையாளம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தன்னை கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிற அல்லது திட்டமிட்டவனுக்கு அருகில் நான் வந்தேன், ஆனால் நான் அவனை கொலை செய்யவில்லை. அதில் வேதம் சொல்கிறது, அவன் சால்வையை அறுத்தது நிமித்தம்
அவன் மனம் கசந்து அவன் அங்கே காணப்படுகிறான். பாருங்க, அவன் மனது அடித்து கொண்டிருந்ததாம். He felt very bad. தன்னை தன் வாழ்க்கையில் அவன் நினைக்கிறான், என்னை கொல்ல வந்தவன் அருகில் நான் சென்றேன், நான் அவனை கொல்லலை, அவனிடத்தில் இருக்கிற ஆடையின் சிறிய தொங்கலை நான் இப்பொழுது என்ன செய்திருக்கேன், கொண்டு வந்திருக்கிறேன். இது கூட நான் செய்திருக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலினுடைய ராஜாவாக இருக்கிறார். நான் ஒரு சாதாரணமான மனிதனாக இருக்கிறேன். ஒரு மிக கனமான ராஜாவை, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவருடைய ஆடையை நான் வெட்டினேனே என்று சொல்லி மன வருத்தப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆடையை, அந்த மனிதனை தாவீது தேவனுடைய கண்களில் பார்த்தார். எனவேதான் அவருக்குள் அந்த பாரம் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாராவது ஒருவருக்கு ஒரு காரியம் செய்யும் பொழுது நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு நெருடல் அல்லது ஒரு பாரம் உண்டாகிறதா? ஒருவேளை அவன் நினைக்கிறான், இந்த மனிதன் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு மேலானவராக கனப்படுத்தப்பட்டிருந்தால் நான் அவருடைய ஆடையின் தொங்கலை கொஞ்சம் வெட்டியிருப்பேன், நான் டிஸ்ஆனர் பண்ணிவிட்டேனே என்று சொல்லி அவன் கலங்குகிறான். அவன் அது மாத்திரம் செய்து விடவில்லை. 6-7 வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, அவன் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்ததினால் மன வருத்தப்பட்டான். அதோடு நின்று விடவில்லை. தாவீதோடு கூட ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் சொல்றாங்க, தாவீதே, உம்மை கொலை செய்ய தேடின மனிதன் இவன் தான், இப்பொழுது இவன் உமது கைகளின் அருகில் இருக்கிறான், இவனை கொன்று போடும் என்று சொல்லும் பொழுது தான் மாத்திரம் அல்ல, தன்னோடு இருக்கிறவர்களும் அவனுக்கு விரோதமாக காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் தீர்க்கமாக அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். நாட் ஒன்லி அவன் ஒருவன் மாத்திரம் அல்ல, He commands his people. இவனுடைய மக்களும் கூட விரோதமாக செய்யக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் நம்மை ஒருவர் வெறுக்கும் பொழுது, நமக்கு எதிராக ஒருவர் வரும் பொழுது, நாம் நேரடியாக அவரை டீல் பண்ணலனா கூட இன்டைரக்டாக ஒரு டீல் விடுவோம் தெரியுமா? இன்டைரக்டாக நமக்கு தெரிஞ்ச சோர்ஸை வச்சு, நமக்கு தெரிந்த பலத்தை கொண்டு ஏதாவது மறைமுகமாக ரிட்டாலியேட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறான், நான் மாத்திரம் அவனை கொல்ல மாட்டேன், என் ஜனங்களாகி நீங்களும் கூட. ஏனென்று சொன்னால் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீதுனுடைய தன்மையை பாருங்கள். தன்னை போலவே தன் ஜனங்களை மாற்றினான். இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை தங்களைப் போல மாற்ற வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாய் மாற்ற வேண்டும். உங்களோடு இருக்கிறவர்களையும் அப்படி பழக்கி வைக்க வேண்டும். அதை தான் தாவீது செய்கிறான். தன் மக்களை பார்த்து சொல்றான், அவர்களுக்கு கோபத்தை எழும்ப விடாமல், அவன் சொல்றான், தன் மனுஷர் சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அவனுக்குள், இந்த ராஜாவுக்கு நான் தீமை செய்யக்கூடாது, இவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். 9 வசனத்தை வாசியுங்கள். இப்போ இந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி என்ன நடக்கிறது? இப்போ சவுலுக்கு பின்னாக நின்று தாவீது பேச ஆரம்பிக்கின்றான். பேசும்போது சவுலுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். இந்த சவுல் இவனை கொலை செய்ய திட்டமிட்டவன். அவனை பார்த்து என்ன காரியம் சொல்றான் தெரியுமா? நீர் தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தை ஏன் கேட்கிறீர் என்று கேட்கிறான். என்று சொன்னால், ராஜாவாக சவுல் இருக்கிறான், இவன் ராஜ்யத்தில் இவன் அடிமட்ட மனிதனாக இருக்கிறான். ஆனால் ராஜா கிட்ட கேட்கிறான், ராஜாவே, உன்னை தேவன் ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது நீ ராஜாவினிடத்தில் ஆலோசனை கேட்காமல் உன்னிடத்தில் இருக்கிற மக்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறாயே. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நேரடியாக அவனுக்கு சந்திக்கிற பொழுது தனக்கு தீமை செய்ய வருகிறவனை பார்த்து நேரன் என்று கேட்கிறான், நீ தேவனுடைய ஆலோசனை கேட்டிருந்தால் என்னை கொலை செய்ய பின்தொடர்ந்திருக்க மாட்டாய். ஆனால் நீ யாருடைய ஆலோசனை கேட்கிறாய்? உன்னோடு கூட இருக்கிற அற்பமான மக்களுடைய ஆலோசனையை கேட்கிறாயே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேட்கிற காரியம், த கிங் லிசன் டு இஸ் மேன், ஆனால் காட் ஹஸ் கிவன் இம் த கிரேட் போஸ்ட். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற நிலையில் இன்னொருவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும் என்று தாவீது கற்றுக் கொடுக்கிறான். ஒருவேளை சவுல் அதை கேட்ட பிறகுதான் அந்த சம்பவத்தை எல்லாம் நினைவுபடுத்தி பார்த்துவிட்டு சொல்கிறான், நான் உனக்கு தீமை செய்ய நினைத்தேன், ஆனால் நீயோ எனக்கு நன்மை செய்தாய். அப்படிதான் அந்த வேத வசனம் வருகிறது. பாருங்க 19வது வசனம், பதினேழாவது வசனம். பாருங்கள், இப்போ தாவீது பேசின வார்த்தைகளை கேட்டபொழுது சவுல் நினைக்கிறான், நான் உனக்கு தீமை செய்ய நினைத்தேன், ஆனால் நீயோ எனக்கு நன்மை செய்தாய். கிறிஸ்துவுக்குள் பெரிய மறந்த ரகசியம் என தெரியுமா? தாவீது சவுலை தேவனுடைய கண்களில் பார்க்க பழகியிருந்தான். வி ஆர் கால்ட் டு லுக் others in God's perspective, in God's eye. கடவுளுடைய கண்களில் பார்க்க நாம் பழகும் பொழுது ஒருவன் நமக்கு தீமை செய்ய வந்தாலும் நாம் அவர்களுக்கு தீமை செய்ய முடியாது. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ரோமர் 12வது அதிகாரத்தில் இங்கே அருமையான பவுலடியார் ரோமர் 12வது அதிகாரத்தை எழுதுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் ஒரு சிறப்பான அதிகாரம். இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமாய் சொல்லப்பட்ட வாசகங்களில் ஒன்று என்னன்னு கேட்டால், தீமைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையான பவுல் எழுதுகிறார். வாசியுங்கள் 17வது வசனம். பாருங்கள், யார் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று எழுதுகிறார். இப்ப ரோமர் 12வது அதிகாரத்தில் அருமையான பவுல் அடியார் இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்போது ஒரு மனிதனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும்? ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்யலாம். நான் சொன்னேன், நமக்கே தெரியாமல் நம்முடைய மனதிலே தீமை செய்கிற உணர்வு வளர்ந்து நாம் செய்கிற கிரியைகளில் அந்த தீமை வெளிப்பட ஆரம்பித்துவிடும். ஆனால் எப்படி நன்மை செய்யலாம்? இங்கே ரோமர் 12வது அதிகாரத்தில் பவுலடியார் எழுதும் பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வி ஆர் கால்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் பிளேஸ் இன் கிரைஸ்ட். நாம் தேவனில் எங்கே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோயிங் அவர் பிளேஸ் இன் கிரைஸ்ட். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் அங்கங்களாக இருக்கிறோம். பவுலடியார் என்ன சொல்றாரு பாருங்க, வாசியுங்கள் 4வது வசனம், ரோமர் 12:4. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராது. அடுத்த வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். இப்போ ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிற பங்களிப்பு என்னவென்று சொன்னால், அவன் சக விசுவாசிகளோடும் கிறிஸ்துவோடும் இணைக்கப்படுகிறவனாக இருக்கிறான். வி ஹாவ் டு நோ அவர் பிளேஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நான் எந்த இடத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி இணைந்திருக்கிறேன்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஒவ்வொருவரும் மற்ற சக கிறிஸ்தவர்களோடும் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடும் தேவனோடும் கூட தொடர்புடையவர்கள். பவுல் அதை பார்த்து விட்டு சொல்றாரு, அங்கே வித்தியாச தன்மைகள் அதிகம் உண்டு. எப்படிப்பட்ட வித்தியாசம்? வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் பொசிஷன், த பிளேஸ், அண்ட் த டிஃபரன்சஸ். ஒவ்வொரு சரீரத்தின் அவயவமும் வெவ்வேறு தொழில் செய்யும், வெவ்வேறு உருவத்தில் இருக்கும், வெவ்வேறு பலனுள்ளதாக இருக்கும், வெவ்வேறு கிருபைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே காரியம் செய்யும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் எங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் கிறிஸ்துவில் தன்னை எங்கே இணைந்திருக்கிறான் அல்லது இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. ஒரு கை இன்னொரு கையை என்ன செய்யாது, அடித்து உடைக்காது. என்னைக்காவது உலகத்தில் அப்படி ஒரு செய்தி கேட்டது உண்டா, என்னுடைய வலது கை என் இடது கையை அல்லது இடது கை என் வலது கையை உடைத்தது என்று சொல்லி? ஏன் செய்ய மாட்டேங்குது? இவைகள் எல்லாம் இணைந்து இருக்கிறது. அதே போலதான் உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனோடும் சக விசுவாசிகளோடும் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை உணர வேண்டும். அதை பாருங்க, 9வது வசனத்தில் சொல்றாரு அருமையான ரோமருக்கு எழுதின பவுலடியார், வாசியுங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். யார் அந்த சரீரத்தின் அவயவமாக இருக்கிறோம் என்பதை உணரும் பொழுது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால்தான் அந்த வார்த்தை எழுதிவிட்டு பவுல் எழுதுகிறார், தீமையை வெறுத்து நன்மை செய். Our love should be like Christ. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் இணைந்திருக்கிற உன்னதமானவர் கிறிஸ்து, அதற்கடுத்து தேவனுடைய பிள்ளைகள் நாம். அப்ப இந்த வரிசையில் இணைந்திருக்கிற ஒருவர் உன்னதமானவர் என்று சொன்னால் கிறிஸ்துவானவர். அவருடைய அன்பை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது தீமை செய்ய முடியாது. தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறுவோம். Our love should not be something, a new type of love. ஏதோ ஒரு புதுவிதமான அன்பு அல்ல. கிறிஸ்துவில் இருந்த அன்பு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை அதேதான். பிரியமானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைய அழைத்து கொண்டு போகிறார்கள். அவரை ஒருவன் காரி துப்புகிறான், இயேசு அவனை பார்த்து திரும்பவும் துப்பவில்லை. இன்னொருவன் அடிக்கிறான், இன்னொருவன் கேவலமாக ஏளனம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை பார்த்து பிதாவினிடத்திலே மன்னிக்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறார். This is the love what Jesus had. Today, அந்த அன்பை தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். அப்பதான் தீமையை நன்மையினால் வெல்ல முடியும். When you understand your place in Christ family, கிறிஸ்துவின் குடும்பத்தில், கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் இணைந்திருக்கிறேன் என்கிற உணர்வு. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, வாசிங்கள் 17வது வசனம். தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமானதை செய்யுங்கள். The Bible says, do something that is the best to everybody. எல்லாருக்கும் எது நன்மையானது, யோகியமானது. நம்ம எதை யோகியமானதுன்னு சொல்லுவோம்? ஒருத்தருக்கு ஒரு காரியம் செய்கிறதுல the best one, அதுதான் யோக்கியமான கிரியைகள் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா பிரியமானவர்களே, டு நாட் ரிஃப்ளெக்ட் அதர் கேரக்டர், மற்றவருடைய குணங்களை அல்ல, மற்றவர்கள் நமக்கு செய்கிற வண்ணமாக அல்ல, மற்றவர்கள் நமக்கு காண்பிக்கிற வாழ்க்கை முறையை அல்ல, யோகியமானதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோம். வி ஆர் இன் த சென்டர் பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஃபேமிலி. கிறிஸ்துவின் குடும்பத்தில், கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்திருக்கிறோம். அப்ப பவுல் சொல்றாரு, யோகியமானதை, ஹானஸ்ட் பிஃபோர் காட், ஹானஸ்ட் பிஃபோர் மேன், மனிதனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் எது யோகியமானது அவைகளை நாம் செய்ய முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, அதை எழுதும் போதும் சொல்றாரு, நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், யோகியமானதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். முதல்ல ஒரு உன்னதமான அன்பை வெளிப்படுத்துங்கள், மாயமில்லாத ஒரு அன்பு, ஒரு யோகியமான ஒரு வாழ்க்கை முறை. 21வது வசனத்தில் வரும்போது சொல்றாரு, பாருங்க வாசியுங்கள், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதற்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நன்மையானது தீமையை வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை. சில பேர் சொல்லுவாங்க, சான்ஸே இல்லை, தீமையை அழிக்கணும்னா ஒரு தீமை தான் செய்தாக வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி அல்ல, தீமையை நன்மையினால் வெல்ல முடியும் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நன்மை, எனவே தான் வேதம் சொல்கிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நன்மை தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. பிகாஸ் த எண்ட் ரிசல்ட், நன்மை தீமையை வெற்றி கொள்ளும் அதற்குரிய நேரத்தில். இப்போ முதலாவது காரியம் பார்த்தேன், தேவனுடைய கண்களில் நாம் மற்றவர்களை பார்க்கும்போது தீமை செய்ய முடியாது. இரண்டாவது, நாம் தேவனில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணரும் பொழுது நாம் தீமை செய்ய முடியாது. நிறைவாக இயேசு கிறிஸ்து ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது பாருங்கள், லூக்கா 6வது அதிகாரம் 27வது வசனம், Luke chapter 6 verse 27, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லலை, எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். The people, those who are listening to me, I am telling. ஆண்டவருடைய உபதேசத்தில் மிக நுணுக்கமான வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். அவர் சொல்ல பாருங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் டைரக்டாக சொல்லியிருக்கலாம். ஏய், உங்கள் சத்துருக்களை, சிநேகியங்கள், உங்களை பாய்க்கிறவர்கள் நன்மை செய்யலாம் சொல்லாமல் அதை சொல்லுவதற்கு முன்னாள் சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு. அப்படின்னா இந்த உலகத்தில் ரெண்டு விதமான கூட்டம் உண்டு. ஒன்று செவி கொடுக்கும் கூட்டம், இன்னொன்று கேட்டுட்டு அதைக்கு அதன்படி நடக்காத ஒரு கூட்டம். இட் மீன் நோயிங் த லெசன் வாட் ஜீசஸ் டாட் to you and me. தேவன் சொன்ன உபதேசத்தை கேட்கிறவன் தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்றாருல, எனக்கு செவி கொடுக்கிறவருக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான, ஜீசஸ் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இஸ் டிசைபிள். இந்த வேத வசனத்தில் சீடர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த உபதேசத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டிய, எனக்கு முதலாவது செவி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறினால் உங்களால் என்ன செய்ய முடியாது, உங்களால் தீமை செய்ய முடியாது, நன்மையை செய்ய முடியும். இந்த இடத்துல அடுத்து வருகிற ஆறு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாருன்னா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணணும், கன்னத்தில் அரைகிறவனுக்கு மறு கன்னம் காட்டணும், வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும், இதெல்லாம் கொடுக்கணும், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு என்று சொல்லி லைனாக பட்டியலிடுகிறார். இதெல்லாமே இம்பாசிபிள் லெசன் என்று சொல்லுவார்கள். நடைமுறையில் நடைமுறைப்படுத்த முடியாத காரியங்கள் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க. ஜீசஸ் மேக்ஸ் இஸ் டிசைபிள் லைக் ஹிம், தன்னை போல மாற்ற விரும்புகிறார். எனவே தான் அவர் இதையெல்லாம் சொல்கிறார். என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க, இட் இஸ் அ டியூட்டி. என்ன டியூட்டியா? டு லவ், டூயிங் குட், பிளஸ் த ஒன் கர்சஸ் அண்ட் ப்ரே ஹூ ரிடிக்யூல் யூ அண்ட் ஷேர் வாட் எவர் யூ ஹாவ், டோன்ட் ஹைட். சொல்லிவிடுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய எண்ணம் 31வது வசனத்தில் அதை கொண்டு வந்து முடிக்கிறார். வாசியுங்கள், மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். யாராவது நம்மை மிகவும் தூஷணமாக பேச நாம் விரும்புவோமா? யாராவது நம்மை அடிக்க விரும்புவோமா? யாராவது நம்மை தனிமைப்படுத்தி விடுவதை விரும்புவோமா? இதை நம்ம ஒரு நாளும் விரும்ப மாட்டோம். ஆனால் எத்தனை நேரம் நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசிவிடுகிறோம், எத்தனை பேருக்கு தனிமைப்படுத்தி விடுகிறோம், எத்தனை பேரை நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் பெரிய மனதிலே ஆண்டவராக இயேசுக்கு சொல்லும் பொழுது, மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி செய்ய விரும்புகிறார்களோ, என்ன செய்தாலும் சரி, அவர்கள் காட்டுகிற அன்பாக இருக்கலாம், அவர்கள் கொடுக்கிற மன்னிப்பாக இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கள் எப்படி செய்ய விரும்புகிறார்களோ அப்படியே செய்யுங்கள். பிரியமானவர்களே, ஒரு மிலிட்ரி ஆர்மியில் ஒரு இளம் வாலிபன் ஒருவன் சேர்ந்தானாம். அந்த இளம் வாலிபன் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு குணமுடையவன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிப்பான், ஒவ்வொரு நாளும் நேர்முட்டியிலே ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் உண்டு. அவன் சில மாதங்களில் அவன் ஒரு ஆர்மி யுத்த களத்திற்கு அனுப்பப்பட்டான். அந்த யுத்த களத்தில் அநேக யுத்த வீரர்கள் தங்கி இருக்கிற ஒரு பெரிய கூடாரத்திற்குள்ளாக அவன் தங்கியிருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்வானாம்? காலையில் எழுந்தவுடன் நேர்முட்டியில் நின்று ஜெபிப்பானாம், வேதம் வாசிப்பானாம், அந்த நாளில் தன்னுடைய ஆர்மி தனக்கு கொடுத்த பணிகளை செய்ய கடந்து போவானாம். இரவு வந்தவுடன் அதே போல வந்து தன் படுக்கையின் அருகில் நேர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பானாம். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மூத்த ஒரு மிலிட்ரி அந்த ஒரு ஆர்மி மேன், அவனுக்கு அன்றைக்கு பயங்கர கோபம். பகல் முழுவதும் மிகுந்த கஷ்டத்தோடு கூட வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு அவன் வந்திருக்கிறான். அவன் கண்ட காட்சி, இங்கே ஒரு இளம் வாலிபன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் காலில் இருந்த பூட்டை எடுத்து அந்த ஜெபிக்கிற இளம் வாலிபன் மீது வீசினானாம். அந்த இளம் வாலிபன் அது அவனுடைய முதுகில் பட்டது, அதை எடுத்து தன் அருகில் வைத்து கொண்டான். இரண்டாவது ஒரு பூட்டை எடுத்து அவன் தலையின் மீது வீசினானாம், அதையும் எடுத்து அருகில் வைத்து கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபம் முடிந்தது. மறுநாள் காலையில் அந்த சூவை கலட்டி வீசின அந்த மனிதன் கண் விழித்து பார்த்தானாம். அவனுடைய படுக்கை, அந்த அவனுடைய கட்டிலுக்கு அருகில் அந்த இரண்டு பூட்டுகளும் அழகாக பாலிஷ் ஏற்றப்பட்டு ரொம்ப நேர்த்தியாய் சுத்தம் செய்யப்பட்டதை அவன் கண்டானாம். காலையில் எழுந்தவுடன், நேற்று இரவு நான் இந்த ஷூவை கலற்றி வீசினேன், ஆனால் இப்பொழுது அது அழுக்குள்ளதாக இருந்தது. அப்பொழுது இப்பொழுது இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று அதை பார்த்தவுடன் அவன் உள்ளம் உடைந்ததாம். அவனிடத்தில் போய் சொன்னானாம், தம்பி என்னை நீ மன்னித்து விடு, நான் உன்னை துன்புறுத்தி விட்டேன். அவன் சொன்னானா, இதில் ஒன்றுமே இல்லை சார், நான் பார்த்த உங்கள் பூட் ரொம்ப அழுக்காக இருந்தது, நான் அதை சுத்தம் செய்தேன். என்னுடைய வேலை நான் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுவது. தேவன் எதை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதிலும் கூட தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் உங்களுடைய பூட்ஸ் ரெண்டையும் நான் சுத்தம் செய்தேன் என்று சொன்னானாம். பிரியமானவர்களே, அந்த நாளில் அந்த படை வீரன், மூத்த படை வீரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நம்ம நினைக்கலாம் நம்மளால் வந்து எந்த பெரிய நன்மையை யாருக்கும் செய்ய முடியாது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சின்ன சின்ன தீமைகளுக்கு நாம் நன்மை செய்வோம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் வெற்றியாக இருக்கிறது. இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகளில் தீமை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்களில் பார்க்க பழகுவோம். கர்த்தர் நம்மை அவருக்குள் வைத்திருக்கிற இடத்தை புரிந்து கொள்வோம். இயேசு சொல்லுகிற வண்ணமாக, என் உபதேசத்தை கை கொள்ளுகிறவன், வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று இயேசுவின் நாமமே திருநாமம் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.